الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض، يأمرون بالمعروف وينهون عن المنكر، ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله، أولئك سيرحمهم الله، إن الله عزيز حكيم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: المؤمنون هينون لينون كالجمل الآنف، إن قيد ينقاد، وإن أنيخ على صخرة استناخ، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். சலாத்தும் சலாமும் ஏழு நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிவாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளை தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறுகிய கால தற்காலிகமான அற்பமான எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒரு துனியாவுடைய வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையை முடிக்கின்ற சந்தர்ப்பம்தான் நம்முடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம். மௌத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்ப நாள். மௌத்து வரும் பொழுது நாம் உலகத்தில் என்ன நடக்கிறது என்ற அந்த நிகழ்வுகளை நமது இந்த துனியாவிலே பயன்படுத்திய கண்ணால் பார்க்க முடியாது. அந்த பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு மறைவான வாழ்க்கையை பற்றிய ஒரு காட்சியை அல்லாஹ் நமக்கு காட்சிப்படுத்துவான். அதனால்தான் எந்த நிலைமையில் வாழ்ந்தாலும் எப்படி மௌத்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டளையை குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு தெளிவாக முன் வைத்திருக்கிறார். ஒவ்வொருடைய ஒவ்வொரு இலக்குகள், எதிர்பார்ப்புகள், எதிர்கால திட்டங்கள் இருக்கும். நான் இந்த பட்டத்தை அடைய வேண்டும், நான் இந்த பதவி அடைய வேண்டும், நான் இதை சம்பாதிக்க வேண்டும், நான் இப்படி வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு மூமினுடைய எதிர்கால திட்டம், ஒரு இறை விசுவாசியுடைய உண்மையான குறிக்கோள், ஒரு இறை விசுவாசியுடைய உண்மையான அவர் விரும்புகின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அவருடைய மௌத்து இப்படி இப்படி அமைய வேண்டும் என்பதாக இருக்கும். மௌத்து இப்படி இப்படி அமைய வேண்டும். அதனால்தான் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் சக்கராத் ஹாலில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சினை, மாதா தஷ்கூன், உங்களுக்கு என்ன வருத்தம், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய நிலைமை எப்படி, உங்களுடைய சுகம் எப்படி என்று சக்கராத் ஆலை நெருங்கியவர்களிடம், சஹாபாக்களிடம் இறை நேசர்களிடம் விசாரித்த பொழுது எனக்கு ஒரு வருத்தமும் கிடையாது, எனக்கு எந்த விதமான டென்ஷனும் கிடையாது, ஒரு எந்த விதமான குழப்பமும் கிடையாது. ஒரே ஒரு விடயம்தான் எனக்கு கவலை, ஒரு வருத்தம், எனக்கு ஒரு நோவினை நான் உங்களிடம் முறையிடுவதென்றால் அதைத்தான் சொல்லி காட்ட வேண்டும். அஷ்கோ ஜுனூபி, என்னுடைய பாவங்களை முறைப்படுத்துகிறேன். பாவங்கள் இன்று மரண தண்டனை முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரிடம் கேட்கப்படுவது உங்களுடைய கடைசி ஆசை என்ன என்பதாக. இஸ்லாமிய பார்வை உங்களுடைய கடைசி ஆசை அல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் குடும்பத்தோடு சாப்பிட வேண்டும், மனைவியை பார்க்க வேண்டும், பிள்ளைகளோடு ஒரு நாள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் சொல்வார்கள். அப்படி அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தாலும் அந்த சந்தர்ப்பம் கிடைத்தமைக்காக அவருடைய முகத்தின் பொழுது களிமா வரும் என்பது கிடையாது. அஷ்புதுனூபி, அதிகமான சஹாபாக்களுடைய சக்கராத்திலே அவர்கள் சொன்ன பேச்சு, அவுலியாக்கள் சொன்ன பேச்சு, என்னுடைய பாவங்களை முறைப்பாடு செய்கிறேன். என்னுடைய பாவங்களால் எனக்கு என்ன முடிவு வருமோ தெரியாது. சொல்வார்கள், நீங்கள் தானேப்பா நபி அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நண்பரை சொன்னவர்கள், உங்களை பற்றித்தானே நபியவர்கள் இப்படி புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள், உங்களுக்குத்தானே நபியவர்கள் இப்படிப்பட்ட சான்றிதழ் வழங்கி இருக்கிறார்கள், நீங்கள் ஏன் பாவத்தை பற்றி பயப்பட வேண்டும்? அதற்கு சொல்வார்கள், நபியவர்கள் வஃபாத்தாகி சில காலங்கள் கழிந்து விட்டன, அதற்கு பிறகு நான் என்ன பாவம் செய்தேன் என்று அல்லாஹ்வுக்கு தந்தறியும். அஷ்புதுனூபி. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், 30க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. குல்லுஹும் யக்ஷா அலா நஃபஸிஹி, அல்லது குல்லுஹும் யகாஃபு அலா நஃபஸிஹி நிஃபாக். சஹாபாக்களுக்கு குர்ஆனிலே அல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹும் வரதுவான். இன்று ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு வேலைக்கு ஒரு சாதாரண நகர சபை உறுப்பினர், ஒரு மாநகர சபை உறுப்பினர் நமக்காக ஒரு காரியாலய அதிகாரியிடம் கோல் பண்ணி, என்னுடைய இப்படி ஒருவர் வருவார், அவர் என்னுடைய ஆள், அவருக்கு நீங்கள் வேண்டிய தேவைகளை செய்து கொடுங்கள் என்ற ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரு ஒரு சிபாரிசு அழைப்பு விடுத்து ஒரு தகவல் கொடுத்தால் நமக்கு அந்தரத்தில் பறப்பது போன்ற ஒரு ஃபீலிங். மந்திரி கோல் பண்ணி என்னை கவனிக்க சொல்லி இருக்கிறார், இவர் என்னுடைய ஆள் என்று ஒரு பெரிய மனிதர் நாலு பேருக்கு முன்னால் சொன்னால் சந்திர மண்டலத்துக்கே போய் வருகிறோம். ஏன் இவருடைய வாயால் என்னுடைய ஆள் என்று சொல்லிவிட்டார். ரழியல்லாஹு வரதுவான், அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருந்திக் கொண்டார்கள் என்று யார் பொருந்திக் கொண்டானோ அந்த ரப்பு சொல்லிவிட்டான், அந்த ரப்பே சொல்லிவிட்டான். அப்படி குர்ஆனிலே புகழப்பட்ட 30 லட்சம் சஹாபாக்களை வாழ்க்கையிலே சந்தித்தேன். ஒவ்வொருவருடைய பயமும் எது தெரியுமா? நான் ஒரு முனாஃபிக்கோ தெரியாது. இனி நம்முடைய நிலைமை, நான் மோமின், நீ முனாஃபிக். நான் சுன்னத்படி வாழ்பவன், நீ பிதாத் செய்பவன். நான் முஸ்லிம், நீ காஃபிர். நான் சுவர்க்கவாதி, நீ நரகவாதி. நம்முடைய நாவுக்குரிய தைரியம். குர்ஆன் இறங்கி எத்தனையோ வருடங்களுக்கு பின்னால் வாழ்கின்ற நாம் மற்றவர்களுக்கு முனாஃபிக் ஃபீல் குத்துகின்ற காலம். ஆனால் ரழியல்லாஹு அன்ஹு வரதுவான், அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று சான்றிதழ் பெற்ற சஹாபாக்கள், நான் ஒரு முனாஃபிக்கோ தெரியாது. இதுதான் வித்தியாசம். உலகத்திலே இன்று நடக்கின்ற பிரச்சனைகளுக்குரிய பிரதான காரணம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை பற்றி சிக்கல் பண்ணுவது, ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய குறைகளை பார்ப்பது, ஒவ்வொருவர்களும் மற்றவர்களை பற்றி எழுதுவது, ஒவ்வொருவரும் மற்றவர்களை பற்றி பேசுவது, ஒவ்வொருவரும் மற்றவர்களிலே என்ன தவறு இருக்கிறது என்று உற்று நோக்குவதுதான் பிரச்சினைக்கு பிரதானமான காரணம். ஸுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாஹிபுஸ் ஸிர், நபி அவர்களின் இரகசிய தோழர், நபியவர்களுடைய இரகசிய பட்டியல் கொடுக்கப்பட்டவர். என்ன இரகசிய பட்டியல்? நபியவர்களுடைய காலத்திலே அல்லாஹ் அறிவித்த கியாமத்த நாள் வரைக்கும் வர இருக்கின்ற நயவஞ்சகர்களுடைய லிஸ்டை நபி அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹுடைய கையில் கொடுத்தார்கள். எவ்வளவு டிமாண்ட் காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு, எவ்வளவு மக்களுக்கு முன்னால் பெரியாளாக கடறப்பண்ணி என்னை விட்டால் ஆள் இல்லை, முனாஃபிக்குகளுடைய லிஸ்ட் என்னுடைய கையில், மிச்சம் சொல்லவானம் அவங்களோட பேர் லிஸ்ட்ல இருக்குது, பிளாக்மெயில் பண்ண வேண்டிய பதவி, மிச்சம் சொல்லவானம் உங்களோட பேர் என்னுடைய கையில் இருக்கிற லிஸ்ட்ல இருக்குது, பொத்தி கொண்டிருங்க. இல்லை, நம்பிக்கை யாரிடமும் சொல்லக்கூடாது, யாரிடமும் சொல்லக்கூடாது நீ ஒரு முனாஃபிக் என்று. கண்ணியமானவர்களே, முனாஃபிக்குகள் யார் என்று அல்லாஹ் அறிவித்து கொடுத்து அந்த லிஸ்டே கையில் இருந்தும் நபி அவர்கள் நீ ஒரு முனாஃபிக் என்று முனாஃபிக்குகளுடைய தலைவனை பார்த்து கூட சொல்லவில்லை. இந்த எடுத்ததுக்கெல்லாம் நீ முனாஃபிக், நீ காபிர், நீ பிஜாத்காரன், நீ நரகவாதி, உங்களுக்கு இந்த உரிமையை குர்ஆனுடைய எத்தனையாவது சூராவின் எத்தனையாவது ஆயத் அனுமதி தந்திருக்கிறது. இதுதான் பிரச்சனை. நான் நல்ல, மற்றவன் கெட்டவன், மமசுத்தாய், தலைக்குள்ளே மலத்தை வைத்துக் கொண்டு எதால் நினைப்பது போன்று மமசுத்தாய். அவர்களிடம் பல சகாபாக்கள் பல தடவை, ஏய், யாரை பற்றியும் சொல்ல தேவையில்லை அப்பா, அவருடைய பேர் இருக்கிறதா இவருடைய பேர் இருக்கிறதா என்று கேட்பதற்கு முயற்சி செய்தார்கள். ஏன், மௌத்தின் பொழுது முனாஃபிக்குடைய மரணத்தில் கலந்து கொள்ளக் கூடாது என்ற ஒரு பேரிதலுக்காக வேண்டி. உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், இவர் மௌத்தியுடைய பேர் இருக்குமா, யாருடைய பேர் இருக்கிறது என்று யாரிடமும் சொல்லவில்லை. இறுதியாக உமர் ரலியல்லாஹு கேட்டது, யார் இந்த உமர் ரலியல்லாஹு, எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் உமர் தகுதி, நபித்துவம் முற்றுப்பெற்று விட்டது. நீங்கள் ஒரு பாதையில் சென்றால் இபிலீஸ் உங்களை கண்டால் மறுபாதையில் எஸ்கேப் ஆகி விடுவான். அப்படிப்பட்ட உமர், இபிலீஸே கண்டோடும் உமர் ரலியல்லாஹுவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹுவிடம் வந்து, ஹுதைஃபா, அவருடைய பேர் இவருடைய பேர் நயவஞ்சக பட்டியலில் இருக்கிறதா என்று எனக்கு சொல்ல தேவையில்லை, என்னுடைய பேர் இருக்கிறதா, சுவர்க்கத்தை கண்டேன், அதை தனிமுத்தான ஒரு மாளிகையை கண்டேன், அந்த மாளிகை யாருடையது என்று கேட்டேன், குறைஷிகளுடைய ஒரு வாலிபருடைய சொல்லப்பட்டது, என்னுடைய மாளிகை தெரியா என்று உள்ளே சென்று பார்க்க நினைத்தேன், அது சொல்லப்பட்டது இது உமருடைய மாளிகை என்று, உமரே நீ ரோசப்படுவாய் என்று பயந்து உன்னுடைய மாளிகைக்குள் அனுமதி இல்லாமல் போகவில்லை என்று சுவர்க்கத்திலே தனிமுத்தால் உலகத்தில் இருந்து கொண்டே மாளிகை கட்டினார்களே, அந்த உமர் கேட்டார்கள், ஹுதைஃபா, என்னுடைய பெயர் நயவஞ்சக பட்டியலில் இருக்கிறதா. இந்த தன்மை இருந்ததனால் தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு சுவர்க்கத்தில் மாளிகை. ஜனாதா வீடுகள் நடக்கின்ற பொழுது, ஜனிகள் நடக்கின்ற பொழுது உமர் அலியை பார்ப்பார்கள், ஹுதைஃபா அலியல்லாஹ்வர்கள் கலந்து கொள்கிறார்களா, ஹுதைஃபா ரலியல்லாஹு கலந்து கொள்ளாவிட்டால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது ஜனாசாவில், இந்த மையத்தை தொலைவிக்க முடியாது, தொழ முடியாது என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களை நோட்டமிட்டு அந்த அந்த நயவஞ்சகருடைய அடையாளத்தை விளங்கிக் கொள்வார்கள். இனிமேல் சொல்ல வருவது என்ன தெரியுமா, ஒவ்வொருவரும் தன்னுடைய வேலையையும் தன்னுடைய குறைகளையும் தன்னுடைய பலகீனத்தையும் தன்னுடைய தான் செய்கின்ற பாவங்களையும் நினைத்து நினைத்து அதை பற்றி சிந்தித்து சிந்தித்து தான் திருந்துகின்ற வழியிலே முயற்சி செய்தால் ஊரில் எந்த பிரச்சனையும் சொல்கின்ற அளவு நிகழாது. ஊரில் பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனைக்கு சூத்திரதாரி முதலாவது யாராக தெரியுமா இருப்பான், வேலை வெட்டி இல்லாதவனாக இருப்பான். மூன்று கடையிலிருந்து கூலி வருகிறது, இவருடைய வேலை முழு ஊருடைய குறையையும் பார்ப்பது. தொழிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார், பென்ஷன் வருகிறது, இவருடைய வேலை ஊரை புலப்புவது. பிரச்சனைக்கு காரணம் நாம் நம்மை பற்றி சிந்திக்காது. முன்னைய காலத்திலே பிரச்சனை குறைவு காரணம் ஒவ்வொருவரும் நம்மை பற்றி சிந்தித்து தன்னை பற்றி. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஊரு பலாய்களை பார்த்து பார்த்து தெரியாமல் உங்களுக்குள்ளே இருக்கின்ற தவறையும் குறையையும் அல்லாவுடைய நாமத்துக்களையும் சிந்திப்பதே கிடையாதா? எப்படி கேள்வி அல்லாவுடைய, உனக்கு உன்னை பத்தி யோசனை இல்லையா? உன்னை பத்தி யோசிக்கவே மாத்தியா? சுபசீருள் என்றால் கண்ணால் பார்ப்பதல்ல, உள்ளத்தால் சிந்திப்பது. தெளிவாக தன்னை பற்றி அகப்பார்வை பார்ப்பது. கண்ணியமானவர்களே, பெண்ணுடைய தலைப்பு என்ன? தலைப்பை சொல்லி ஆரம்பித்தால் தெளிவாக இருக்கும். வாழ்கின்ற வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையுடைய பாணி ஈமானின் பக்கம் சாய்கிறதா, நயவஞ்சகத்தின் பக்கம் சாய்கிறதா? நான் ஒரு மூமினா முனாஃபிக்கா, இதனுடைய தலைப்பு. நான் ஒரு மூமினா முனாஃபிக்கா, அவர் மூமினா அவர் முனாஃபிக்கா இல்லை, நான் மூமினா முனாஃபிக்கா, இதுதான் தலைப்பு. நபியர்கள் கூட எங்கே பாவங்கள் தவறுகள் பிரச்சனைகள் நடக்கின்ற பொழுது அல்லாவே குர்ஆன் ஆயத்தை இறக்கி காட்டிக் கொடுப்பான், அதோட சட்டத்தை இறக்குவான். நபிக்கு உரிமை இருக்கிறது மக்களுடைய தவறுகளை கேட்டறிவதற்கு. மக்கள் செய்கின்ற பாவங்களை என்னிடம் வந்து சொல்லுங்கள் என்று சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அப்படி இருந்தும் நபியவர்கள் தெரியுமா சொல்வார்கள், யாரும் என்னிடம் பிறருடைய குறைகளை வந்து பேச வேண்டாம். இன்று வாட்ஸ்அப்பை திறந்தாலும் பிறருடைய குறை, பேப்பரை திறந்தாலும் பிறருடைய குறை. அதிலும் கேவலம் என்ன தெரியுமா, இஸ்லாமிக் மீடியா, முஸ்லிம் மீடியா, முஸ்லிம் ஜேர்னலிஸ்ட், முஸ்லிம் ஊடகவியாளர், முஸ்லிம் நிருபர், இஸ்லாமிய பெயர் தாங்கிய பத்திரிகை, அதுவும் நயவஞ்சகத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்ற காலம். பிறருடைய குறை, முஸ்லிம் மீடியாக்காரனா பேர், ஆனால் எழுதுவதெல்லாம் பிறருடைய குறை. சமூகத்தை கேவலப்படுத்துகின்ற தலைப்புகள், தலைமைத்துவத்தை உடைக்கின்ற தலைப்புகள், தட்டுக்கோப்பை இல்லாமல் ஆக்குகின்ற சைத்தான்களை விட மோசமான தலைப்புகள். ஏன் தெரியுமா, இந்த வார்த்தைக்கு நான் ஆதாரம் காட்டுவேன். கட்டுக்கோப்பை இழப்பவன், கட்டுப்படாதவன், தலைமைத்துவத்துக்கு எதிராக எழுதுபவன், தலைமைத்துவத்தை கெடுப்பவன், தான் பதவிக்கு வர வேண்டும் என்று பதவி ஆசை உள்ளவன், ஷைத்தானை விட மோசமானவன். ஏன் தெரியுமா, ஷைத்தான்களே தன்னுடைய தலைவருக்கு கட்டுப்படுகிறார்கள். அதுதான் ஆச்சரியம். எந்த ஷைத்தான் நம்மை கட்டுப்படாமல் ஆக்குகிறானோ, எந்த ஷைத்தான் பல பதவி ஆசையை உண்டு பண்ணுகிறானோ, எந்த சைத்தான் மற்றவனுடைய குறைகளை எழுத வைக்கிறானோ, எந்த சைத்தான் மற்றவனுக்கு மற்ற கடிதம் எழுத வைக்கிறானோ, எந்த சைத்தான் மற்றவர்களுக்கு எதிராக சதி செய்ய வைக்கிறானோ, எந்த சைத்தான் நம்மை மூட்டி விடுகிறானோ, அந்த சைத்தானே தன்னுடைய தலைவனுக்கு கட்டுப்படுகிறான். நீ கொலை செய்ய வைக்க வேண்டும் என்று ஒரு குரூப்பை அனுப்பினால் அந்த சைத்தான் கொலை செய்கின்ற வேலையை தான் பார்ப்பான், அவன் களவெடுக்குகின்ற டியூட்டி செய்ய மாட்டான். நம்மவன் எல்லா தலைப்புக்குள்ளும் தலையை போட்டுக் கொள்வான், கட்டுப்படாதவன். சைத்தான்களை விட கேவலமானவர்கள் என்று சொன்னதுக்கு ஆதாரம் போதுமா? இன்னும் தேவையா? தேவை என்று சிலர் இது தோன்றும். அவார்ட் வழங்கப்படுகின்ற, விருது பெறுகின்ற, நோபல் பரிசு விளையாட்டு முடிந்துவிட்டது, பைனல் மேட்ச் முடிந்துவிட்டது, மேன் ஆஃப் தி மேட்ச் அல்லது மேன் ஆஃப் தி சீரீஸ், கோல் ஷூ யாருக்கு, கோல் போல் யாருக்கு என்று முடிவு செய்வது போன்று சைத்தான் பொறுப்புகளை கொடுத்து அனுப்புவான் சிஷியர்களுக்கு. இபிலீஸ் தலைவர், இபிலீஸுக்கு சைத்தானுக்கு என்ன வித்தியாசம், இபிலீஸுக்கும் சைத்தானுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாம் இருக்கிறோம், இபிலீஸ் என்றால் என்ன, சைத்தான் என்றால் என்ன தெரியாது. சைத்தானுடைய தலைவர் இபிலீஸ், அபுல் தந்தை, ஜின்னத்தின் தந்தை இபிலீஸ். ஆதமலைச்சராத்தோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளே ஷைத்தான் என்றெல்லாம் சொல்லாமல் இப்படி சென்று பாவிக்கிறார். தலைவர், குடும்ப தந்தை, எல்லா நீ என்ன செய்தியா, ஓ இத்தனை கொலைகள், இத்தனை பேரை குடிக்க வைத்தேன், இத்தனை பேரை கஷ்ணுக்கு அனுப்பினேன், இத்தனை பேரை பாருக்கு அனுப்பினேன், இத்தனை பேரை சண்டை பிடிக்க வைத்தேன், இத்தனை பேரை இவரை பற்றி பேச வைத்தேன், கோல் மூட்ட வைத்தேன், புறம் பேச வைத்தேன், இவரை பற்றி மொட்டக்கடிதம் எழுத வைத்தேன், பத்திரிகையில் இப்படி இப்படி எழுத வைத்து, இப்படி அசிங்கமான காட்சிகளை பரப்ப வைத்து என்றெல்லாம் சொல்வார்கள். ஒருவர் சொல்வார், தலைவரே நீங்க தந்த டியூட்டி கணவன் மனைவிக்கிடையிலே பிரிக்க வைப்பது, பிரித்தேன், இத்தனை கணவன் மனைவி கடைகளை பிரச்சனை உண்டு பண்ணி வீட்டில நெருப்பு பத்த வைத்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச், ஆத்த நாயகன் என்றால் என்ன? என்னுடைய தலைப்பு சைத்தானை பற்றி பேசுவதல்ல, தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படாதவன் சைத்தானை விட கேவலமானவன். அதைதான் சொல்லுவார்கள், அதுதான் ஆதாரம் காட்டுகிறேன். இதை விட பலமான ஆதாரம் உங்களிடம் இருந்தால் சரசங்கத்துக்கு பின்னால் சொல்லிக்கு பின்னால் என்னை சந்தித்து ஆதாரபூர்வமாக நிரூபித்தால் வாபஸ் வாங்க தயார். கண்ணிய மலர்களே, இப்பொழுது என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன். நான் மூமினா முனாஃபிகா பேசுகின்ற நான் என்னை முன்னால் நிறுத்தி பேசுகிறேன். எனவே சற்று சில விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும். மற்றவன் முனாஃபிக், மற்றவன் காஃபிர், மற்றவன் பிஜாத்வாதி என்பதை விடுங்கள். உங்களுடைய சக்கரார் உங்களோட முடியும், உங்களுடைய ரூஹு ஒன்றுதான், பிரிந்தால் பிரிந்ததான். கலிமாவோடா அல்லது அப்பொழுதும் சக்கராத்திலும் எதை அதிகமாக செய்கிறோம் அதே சக்கராத்தில் வரும். மூமினுக்கு முனாஃபிக்கு எல்லா துறைகளிலும் வித்தியாசம் இருக்கும். மூமினுடைய பேச்சும் முனாஃபிக்குடைய பேச்சும் வித்தியாசம். மூமினுடைய தன்மை முனாஃபிக்குடைய தன்மை வித்தியாசம். அல் முஃமினூன் ஆரம்பத்தில் 1001 தௌபாவுடைய 67வது 68வது வசனம் முனாஃபிக்குகளை பற்றி வர்ணிக்கிறது. அது மாத்திரமல்ல, அதனால் பிரதானமான பண்புகள். 71வது 72வது வசனம் மூமின்களை பற்றி வர்ணிக்கிறது. கொண்டு கொண்டு நேர்பாடான முரண்பாடான வசனம். அப்படி என்ன தெரியுமா? மூமினுடைய தன்மை முனாஃபிக்கில் இருக்க முடியாது. தலைகீழாக மூமின் நேராக நடந்தால் முனாஃபிக் தலைகீழாக நடப்பது போன்று. என்னது பின்னால் தான் வருகிறது, மூமின்களை பற்றி பின்னால் வருகிறது. முனாஃபிக் 67 68வது வசனம், மூமின் 71 72வது தௌபா. சூரவுடைய பேரே எச்சரிக்கை, முனாஃபிக்குகளை திருந்துங்கள், தௌபா செய்யுங்கள். மூமின்கள் யார்? பாகுஹும் அவுலியாவு பாவம், ஒருவருக்கொருவர் நட்புள்ளவர்கள். அப்படி என்றால் என்ன தெரியுமா கண்ணியமரே? ஒரு மூமின், உண்மையான மூமின் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மூமினுக்கு குழி வெட்ட மாட்டான், துரோகம் செய்ய மாட்டான், பெட்டிஷன் அடிக்க மாட்டான், பட்டம் தட்ட மாட்டான், ஏமாற்ற மாட்டான், செக் பிரிட்டன் பண்ண மாட்டான், பொய் பேச மாட்டான், சதிமோசம் செய்ய மாட்டான், கொலை செய்ய மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். அவுலியாவால் ஒருவர் சிலர் சிலருடைய நண்பர்கள். வலி என்ற வார்த்தை பாய்க்கூடிய வலி மௌலா என்ன தெரியுமா? ஹபீப், சதீக், ஹமீம் எல்லா நண்பர்கள் தான். இங்க பாதிக்கப்பட்ட வழி ஒருவர் இன்னும் ஒருவருக்கு ஒரு ஒரு கரிசனை உள்ள ஒரு பொறுப்புணர்ச்சி உள்ள நண்பராக இருப்பார். ஒரு மூமி இன்னும் ஒரு மூமியோட சாதாரண தொடர்பல்ல. முருகபில் மாறும் நல்லதை ஏவுவார்கள். இந்த ஆயத்தை இத்தோடு நிறுத்திவிட்டு கொஞ்சம் முன்னால் சென்று சௌபாவுடைய 67வது ஆயத்திற்கு சென்று வருவோம். வல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் பாதுகும் மிம்பாம், வித்தியாசத்தை பாருங்கள். அவுலியாவாம் மிம்பாம், ஆண் பெண்கள் ரெண்டு பேர் சொல்லப்படுகிறது. மூமினங்கள் மூமினாசுகள் ஒருவர் ஒருவருக்கு நண்பர்கள். முனாஃபிகளை பற்றி சொல்லும் பொழுது பாதுகும் மிம்பாம், அவர்கள் அவர்களிலே தொடர்புடையவர்களை தவிர நட்புள்ளவர்கள் அல்ல. ஏன் தெரியுமா? ஒரு முனாஃபிக்கால் இன்னும் ஒரு முனாஃபிக்கும் ஆபத்து தான். ஒரு முனாஃபிக்கால் இன்னும் ஒரு முனாஃபிக்கே ஆபத்து தான், மூமினுக்கு ஆபத்து இல்லையா? மிம்பாம் ஒரு பேச்சு பேசினால் அது நன்மையாக இருக்கும், ஒன்றை தடுத்தால் அது தீமையாக இருக்கும். முன்கர் மூமிங்களுடைய தன்மை முனாஃபிக் நேர் தலை கீழாக முருணபில் முன்கர் தீமையை ஏவுவான். பேஸ்புக்கை திறந்தாலும் கெட்டதை தான் பரப்புவான், வாட்ஸ்அப்பை திறந்தாலும் கட்டளைத்தான் பார்ப்பான், கட்டளைத்தான் பரப்புவான். பேப்பரை எடுத்தாலும் எழுதுபவனும் கட்டளைத்தான் எழுதுவான், பரப்புபவனும் கட்டளைத்தால் பரப்புவான். நான்கு பேர் சேர்ந்தால், மூமின்கள் நான்கு பேர் சேர்ந்தால் நல்லதை பேசிவிட்டு பிரிவார்கள், முனாஃபிக்குகள் நான்கு பேர் சேர்ந்தால் தீயதை பேசிவிட்டு திரு பிரிவார்கள். அமருணத்தில் மாறும் மூமின், அமருணத்தில் முன்கர் முனாஃபிக், நாளில் முன்கர் மூமின் தீமையை தடுப்பார், முனாஃபிக் நாடில் மாறும். ஊரில், வீட்டில், நாட்டில், உலகத்தில் நல்லது நடக்க விட மாட்டான். முனாஃபிக் கெட்ட எந்த விடயத்தையும் வெளியிலே நல்லது போன்று காட்டி அலங்கரித்து இடத்துக்கேற்றவாறு பச்சோந்தி நிறம் மாறுவது போன்று நிறம் மாறுவான். அந்நியரிடம் சென்றால் கும்புடவும் தயாராக இருப்பான். சில முனாஃபிக்கள் நடக்கிறது, சகவாழ்வின் உச்சகட்டம் முனாஃபிக்காய் காபிராகி விடுகிறார்கள். சகவாழ்வுக்கு லிமிட் இருக்கிறது. இஸ்லாத்தை விற்று கும்பிட்டு மண்டியிட்டு காலில் விழுந்து அவருடைய மதஸ்தானங்களை மதித்து கௌரவித்து பூஜை செய்வது சகவாழ்வல்ல. ஈமானில் ஸ்திரமாக இருந்து கொண்டு ஒற்றுமை என்ற அஹ்லாக்கை காட்டுவதுதான் சகவாழ்வை தவிர, அவனுடைய பிணத்துக்கும் போய் கும்பிடுங்கள் என்று சொல்லவில்லை. சகவாழ்வம் அவருடைய சாவை கும்பிடுகிறாராம். இவரை பேசப்படி நாம் நமது பட்டியலில் சேர்க்க முடியும். கண்ணியமானவர்களே, மோமின் நல்ல தெய்வம், முனாஃபிக் தீய தெய்வம். இப்பொழுது சிந்தியுங்கள், நான் பிறருக்கு என்னென்ன விடயங்களை நாவால் நேரடியாக எழுத்தால் மீடியாக்களால் அபிப்பிராயத்தால் என்னென்ன நல்ல விடயங்கள் சொல்கிறேனோ ஓரளவு நான் அல்லாவிடம் எதிர்பார்க்கலாம். என்னிடம் ஈமான் கொஞ்சம் இருக்கிறது. என்னுடைய பேச்சு கெட்டதாக மோசமானதாக ஊரை பிரிப்பதாக மூட்டி விடுவதாக துரோகம் செய்வதாக கலப்படம் உள்ளதாக நயவஞ்சகம் உள்ளதாக அமையும் என்றால் நான் ஒரு முனாஃபிக்காக இருக்கிறேன், நான் திருந்த வேண்டும். மூமிங்களை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறார்கள், தொழுகையை உரிய நேரத்தில் நிலைநாட்டுவார்கள், தொழுகையை தொழுகின்ற முறைப்படி தொழுவார்கள். விரிவாக இவற்றை விவரிக்க முடியாது. குரானில் கூறப்படுகின்ற மோமிங்களையும் முனாஃபிக்குகளை பற்றி ஆயத்தை மாத்திரம் மோதினாலும் சில மனுத்தியாளங்கள் தேவைப்படும், சில மனுத்தியாளங்கள் தேவைப்படும். மேலே ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்லி நமது அன்றாட வாழ்வில் நமக்கு தெரியாமலே நாம் சம்பந்தப்பட்டிருக்கின்ற நயவஞ்சகத்தை விட்டு கடறுவதற்கு முயற்சிப்போம் என்ற கருத்தில் சில சிந்தனைகளை முன்வைக்க முயற்சிக்கிறேன். முனாஃபிக்கு மோமிங்கள் கொடுப்பார்கள் இறுக்கி பிடித்துக் கொள்வார்கள் சொத்தை. அந்த வங்கியில் இவ்வளவு, இந்த வங்கியில் இவ்வளவு என்று கணக்கு பார்த்து பூரிப்பார்கள், செலவழிக்க மாட்டார்கள். ஜகாத்தை உரிய முறைப்படி உரிய நேரத்தில் கணக்கு பார்த்து கொடுத்து விடுவார்கள். இன்னும் ஏராளமான ஆயத்துகள், சிறு நாள அம்புசி உலகத்தையும் தமக்கு வறுமை, தமக்கு பட்டினி, தம்முடைய வாழ்க்கையிலே ஏழ்மை, தமக்கு தேவை இருந்தாலும் பிறருடைய தேவைக்காக செலவழிப்பார்கள் மூமிங்கள். முனாஃபிக் நேர்மாற்றம் மற்றவர்களுடைய சேர்த்து சுரண்டுவான், மற்றவருடைய சேர்த்து சுரண்டுவான். எப்படி? செக்கை கிழித்துக் கொடுப்பான், டிபாசிட் பண்ண மாட்டான். செக்கை கிழித்துக் கொடுப்பான், தாழ்த்தானே கிளியும், டிபாசிட் கிடையாது. அந்த நேரத்தில் 9 மணிக்கு கோல் வருகிறது, இன்று உங்களுடைய செக்கை போட போகிறேன், டிபாசிட் பண்ணிவிட்டீர்களா, போடவா என்றால் போனோ, அல்லது பதுள்ளையில் இருந்து கொண்டு நான் நீங்கள் செக்கை போட வேண்டாம், உங்களுக்கு கேஸ் தருகிறேன், நான் இப்பொழுது அவசரமாக கண்டியில் இருக்கிறேன், கொழும்பில் இருக்கிறேன், இத்தனைக்கும் பதுள்ளையில் தான் இருக்கிறார். லேண்ட் போனிலாவது கோட் நம்பர் வழங்கும். முனாஃபிக் தனமான வேலைக்கு பல்வேறு துறைகளிலே உதவி செய்வது இந்த ஹேண்ட் போன். எல்லாமே கருதி என்று சொல்லவில்லை, சில நயவஞ்சகங்களுக்கு இந்த மொபைல் போன் உதவி செய்கிறது. கண்டியில் இருந்து கொண்டு பேசினாலும் அதே நம்பர் தான் காட்டும். மூமின் முனாஃபிக் பிரதானமான விடயங்களை சொல்லி வருகிறேன். தொழுகையில் நின்றால் மூமிங்கள் சுவர்க்கத்தை காண்பார்கள். நபியர்கள் தொழுகை, குசு கிரகண தொழுகை. இன்றிரவும் நமது நாட்டில் நீண்ட நேர ஒரு சந்திர கிரகணம் ஏற்பட இருக்கிறது, அதுக்கு தொழுகை இருக்கிறது, அதுக்கு பிரசங்கம் இருக்கிறது, அதை பற்றி அமல்கள் விழிப்புணர்வு ஊட்டப்பட்டு நடத்தப்பட வேண்டும் என்றிரவு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கிரகண தொழுகை தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது நபியர்கள் முன்னே சென்று பின்னே வந்தார்கள், எதிர் பிடிக்க பார்த்தார்கள். வித்தியாசமான ஒரு அமைப்பு, தொழுகை நபி முன்னே போக மாட்டார்கள், அசைய மாட்டார்கள், எதையும் பிடிக்கவும் மாட்டார்கள். சென்று வந்தார்கள், தொழுகை முடிந்தவுடன் கேட்டார்கள், யார் சொல்ல என்ன முன்னே சென்றீர்கள், இதை பிடிக்க பார்த்தீர்கள், பின்னால் வந்தீர்கள். தொழுது கொண்டிருந்தேன், தொழுகையிலே சுவர்க்கத்து கனிகள் தொங்கிக் கொண்டிருந்தன, சுவர்க்கத்து பழங்கள். முன்னால் சென்று ஒரு பழத்தை பறித்தெடுப்போம் பித்தெடுப்போம் என்று முன் சென்றேன், பறிக்க முடியவில்லை, மறைக்கப்பட்டு விட்டது. ஏன் உலகத்திலே சுவர்க்கத்துடைய கனியை பித்தால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை பொருந்தாமல் போய்விடும். என்னை அல்லாஹ் மறைத்து விட்டார். என்ன வார்த்தை? அவர்களுக்கு கண்ணால் காண முடியாத, பின்னால் பார்த்து கண் குளிர்ச்சி அடைய வேண்டிய மறைவான விடயங்கள் இருக்கின்றன சுவர்க்கத்திலே. ஹதீஸும் தெளிவாக இருக்கிறது, மாலா ஐநூன்றால் கண்ணால் காண முடியாத, காதால் வர்ணிப்பை கேட்க முடியாத அளவு பழங்கள் கனிகள் இன்பங்கள் இருக்கின்றன என்ற வார்த்தை இருக்கிறது. நபியர்களுக்கெல்லாம் சுவர்க்க பழத்தை பிக்க விடவில்லை. சுவர்க்கம் விளங்கிய தொழுகையில் முனாஃபிக் சொல்ல நின்றால் சொல்லவே மாட்டான், ஊருக்கு பயந்து ஊராருக்கு பயந்து தொழுகையால் என்ற பெயரையாவது எடுப்போம் என்ற ஒரு எண்ணத்தில் தொழுதாலும் வைதா ஹாமு இலசலாதி ஹாமு குசாலா, சோம்பேறிகளாகத்தான் தொழுகையில் நிற்பார்கள். தக்பீர் கட்டியர் முதல் சலாம் கொடுக்கும் வரை கொஞ்சம் பழமையை விட ஒரு 5 நிமிடம் தொழுகை லேட் ஆகிவிட்டால், 2 நிமிடம் லேட் ஆகிவிட்டால் சந்தி பந்திலே 4 பேரை கூட்டி இந்த இமாமை விளக்க வேண்டும், விழுத்திருத்து ஓதுகிறார், நிற்க முடியவில்லை என்று பேசுவார். ஒரு நாள் நடந்தால் கண்ணியமானவர்களே சோம்பேறிகளாக சொல்வார்கள். தொழுகையிலும் முனாஃபிக்குகள் செய் மூமிங்கள் நிலைநாட்டுவார்கள் என்றால் உள்ளச்சத்தோடு சொல்வார்கள். உள்ளவினும் பிசராத்தையும் சாசியோன் உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு சொல்வார்கள் சூரத்து மூமினோன். கண்ணியமானவர்களே தொழுகை பண்பு பேச்சு சொல்லிவிட்டேன். முனாஃபிக்குடைய அடையாளம் 3 என்ற ஒரு ஹதீஸ், 4 என்று இன்னும் ஒரு ஹதீஸ், எனவே 4. இந்த 4 ஏதாவது ஒன்று யாரில் இருக்குமோ சொன்னார்கள் நபியவர்கள், அவரிலே தூய்மையான நயவஞ்சகம் இருக்கிறது, கலப்பட்ட நயவஞ்சகம். இதவாத அஹ்லஃப பேசினால் பேசினால் பொய், பொய் என்று சர்வசாதாரணமாக எல்லா துறைகளிலும் யாருமே விதிவிலக்கு இல்லாமல் தலைவிரித்தாடுகின்ற காலம் என்றால் மிகவும் கவலைப்பட வேண்டும், திருந்த வேண்டும். பொய் பேசுகின்ற பண்பு யாரிடம் இருக்குமோ சுத்தமான ஒரு நயவஞ்சகனுடைய தன்மை என்னிடம் இருக்கிறது. பொய் பேச பேச அந்த பேச்சுக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது. பொய் பேசுகின்ற பொழுது கணிமனே மலக்குமார்களுக்கு அந்த வார்த்தை சுருநாற்றமாக வெளியாகும், நாற்றம் அடிக்கும். அப்படியே அந்த நாற்றத்தை வைத்து விலகிக் கொள்வார்கள். இவன் பேசியது பொய், இவன் பேசுவது தவறு, இவன் பேசியது கெட்ட வார்த்தை எழுதிக் கொள்வார்கள். பொய் பேசி 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 அப்படியே பாவத்துக்கிட்டு செல்லும், பாவம் நரகத்துக்கிட்டு செல்லும் என்றார்கள் நபியவர்கள். ஒருவர் உண்மை பேசினால் நன்மையின் பக்கம் விட்டு செல்லும், நன்மை சொர்க்கத்திலே தள்ளும், சொர்க்கத்துக்கு அனுப்பும் என்று அதிசிருக்கிறது. எனவே பொய் முனாஃபிக்குடைய முதலாவது அடையாளம். பொய் பேசக்கூடியவராக இருந்தால் அவருடைய வாக்குறுதி ஏமாற்றக்கூடிய வாக்குறுதி, நிறைவேற்றாத வாக்குறுதி. முன்னோருடைய நிகழ்வை பாருங்கள், துல்காதா துல்ஹிஜ்ஜாவை எதிர்பார்த்திருக்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகளை பேச காத்திருக்கிறோம், கேட்பதற்கு அவரோடு இருக்கிறோம், பேசப்பட இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, சில வினாடிகள் தன்னிடம் சொல்வது கதை, வாக்களித்தால் பொய் பேசுவான், மாறுபாடு செய்வான், அதை செய்ய மாட்டான் என்பது முனாஃபிக்குடைய அடையாளம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கு புத்திமதி சொல்லி 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 நல்ல வழிகளை காட்டி காட்டி, தந்தை ஒரு சிலை வியாபாரி, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் தவறான வழியிலே சென்றார். இறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாக்கு கொடுத்தார்கள், உங்களுக்காக நான் பாவம் மன்னிப்பு தேடுவேன். ஆனால் காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் இணை வைப்பாளர்களுக்கு பாவம் மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கிடையாது, வாக்கு கொடுத்து விட்டார்கள், நிச்சயம் இஸ்திக்ஃபார் செய்வே. கண்ணியமானவர்களே, காஃபிரான தந்தை, முஷ்ரிக்கான தந்தை, சிலை வியாபாரம் செய்து சிலை வணக்கத்துக்கு வித்தடுகின்றதன் தந்தை, சிலை தொழிற்சாலை நடத்துகின்ற தந்தை, அல்லாவுக்கு இணை வைப்பதற்கென்று தொழிற்சாலை நடத்திய தந்தை, முஷ்ரிக்கங்களுக்கெல்லாம் ஆணிவர். அப்ப அப்படிப்பட்ட முஷ்ரிக் ஒருவருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றினார்கள். அல்லாஹ் மன்னிக்கலாம் மன்னிக்காமல் இருக்கலாம், நான் வாக்களித்து விட்டேன் என்ற வார்த்தை நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கான பாவ மன்னிப்பு தேடுவேன். அதை அல்லாவே சொல்லி காட்டுகிறான். முனாஃபிக்கினுடைய தலைவர் அப்துல்லா இப்னு உபையுடைய ஜனாஸா தொழுகை நடத்த பார்த்தார்கள், உமரையும் தடுத்தார்கள், கபருக்கு பக்கத்தில் நின்றார்கள், துஆ செய்ய தயாராகினார்கள், இஸ்திக்ஃபார் செய்ய பார்த்தார்கள். எத்தனையோ விடயங்களிலே மூமின்களுக்கும் நபியர்களுக்கும் எதிராக சதிமோசம் செய்தவன், திட்டம் தீட்டியவன், எல்லா கெடுதிகளுக்கும் ஆபத்துகளுக்கும் பின்னணி பிரதான, நபியவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த அனைத்து தாக்குதல்களுக்கும் பிரதான சூத்திரதாரி, அவருடைய கபரிலே கபருக்கு பக்கத்திலே தொழுகை விழாது தயாராகினார்கள். அப்பொழுது உமரை தடுத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனை எச்சரிக்கிறான், எந்த நபிக்கும் மூமின்களுக்கும் உரிமை கிடையாது, அனுமதி கிடையாது. முஷ்ரிக்கீங்களுக்கு அவர்கள் காபிர்களா இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்வது, அவருடைய கபருக்கு பக்கத்தில் நிற்பது, துஆ கேட்பது என்று தடுத்து ஆயத்திறங்கி அல்லாஹ் நபி அவர்களுக்கு தடுத்து விட்டு அதே நபி அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிம் செய்த இஸ்திக்ஃபாரை நீங்கள் ஆதாரமாக இருக்க முடியாது, இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். பாருங்கள், முஷ்ரிக் ஒருவருக்கு கொடுத்த வாக்குறுதியையே நிறைவேற்றினார்கள் என்றால், ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மூமினுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், கிழித்து கொடுத்த செக்குகள், கொடுக்க வேண்டிய கேஷுகள் அல்லது பணத்தை வாங்கிவிட்டு பொருள்கள் கொடுக்காமல் நம்மிடம் இருக்கும் என்றால் நாம் நம்மை எப்படி ஒரு மூமின் என்று சொல்ல முடியும்? இதுதான் கேள்வி. பிறருக்கு சீல் குத்த முன்னால் நமக்கு நாமே சீல் குத்தினால் தௌபா செய்யலாம். நம்பினால் மோசடி, நம்பினால் மோசடி. எந்த அளவு நம்பிக்கை, எந்த அளவு நேர்மை, எந்த அளவு நபியவர்களுடைய சஹாபாக்களுடைய அந்த நம்பிக்கைக்கு மாற்றம் செய்யாத தன்மை. கண்ணியமானவர்களே, நபியுடைய ஏராளமான நிகழ்வு, ஏராளமான நிகழ்வு, பல பேருடைய பெயரை நபியவர்கள் பட்டியலிட்டு கொடுத்தார்கள். எங்கு கண்டாலும் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி காபத்துல்லாஹ்வுடைய திரையில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் இவர்களை கொல்லலாம், அவ்வளவு பெரிய குற்றவாளிகள். அதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த பட்டியலில் இருந்த பெரும்பான்மையானவர்கள் ரதியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு பட்டியலில் இடம் பிடித்தார்கள். நபியுடைய அணுகுமுறை, கொல்லப்பட வேண்டியவர்களின் அநேகமானவர்கள் ரதியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு என்ற அல்லாஹ்வுடைய திருப்திக்குட்பட்டவர்களாக மாறினார்கள். காபிபுன் ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முன்னாள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்ல, இப்பொழுது நாம் சொல்கின்ற பொழுது சஹாபியாக வாழ்ந்து வளர்ந்து விட்டார்கள். பெரிய கவிஞர், இஸ்லாத்துக்கு எதிராக பல்வேறு கட்டங்களில் நின்றவர், பட்டியலிலே பெயருள்ளவர், எங்க கண்டாலும் கொல்லலாம். மக்காவை விட்டு மதீனா விட்டு ஓடிவிட்டார், தலைமறைவாகிவிட்டார். இப்பொழுது கண்ணியமானவர்களே, நபி அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக எத்தனை கவிதைகளை படித்தவர், இஸ்லாத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர், கொல்லப்பட வேண்டியவர் அவர் ரசூலுல்லாவிடம். எனவே நம்பிக்கை மோசடி செய்யக்கூடாது. கொலைகால பட்டியலில் லிஸ்ட்ல பேர் இருந்தாலும் ரசூலுல்லாவை பற்றி இஸ்லாத்தை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறார். அதில் அவர் படித்த ஒரு வார்த்தை தான், நபியிடம் வந்து நபிக்கு முன்னாள் கவிதை அடி, எனக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்திருப்பதாக. பாருங்கள் இந்த துண்டை, அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்திருப்பதாக எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. அந்த நேரத்தில் காபிர், அந்த நேரத்தில் முஷ்ரிக், இஸ்லாத்துடைய பரம விரோதி, எங்க கண்டாலும் கொல்லுங்கள் என்கின்ற நபர் முன்னால் நிற்கிறார். என்ன கலிமா சொல்லவில்லை, ஆனால் ரசூல் இல்லாவிடம் மன்னிப்பு கிடைக்கும் என்று ஆதரவு வைக்கிறேன். என்னை மன்னிப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலே படித்து காட்டுகிறார். ரசூலுல்லாஹ் என்னை மன்னிப்பார் என்று ரசூலுல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கலாம் என்று சொன்னவுடைய கண்ணியமல்ல, எங்கு கண்டாலும் கொள்ளுங்கள், எங்கு கண்டாலும் அவரை கொலை செய்யலாம் என்ற நபரை நபியவர்கள் மன்னித்தார்கள். ஒரு நிகழ்வு வருகிறது, அவரே சில பேர் நபியவர்கள் கண்டு அடையாளம் தெரியாமல் இருக்கலாம், அது இருள் சூழ்ந்த நேரம், அவருடைய அந்த வரலாற்றிலே வருகிறது. அவரே அவரே கவியிலே கவியிலே அடியிலே கவியாக அவருடைய வரலாறை சொல்கிறார். அதிலே சொல்கிறார், இரவு சூழ்ந்த நேரம் பயணி பயணம் செய்வார், வெளிச்சம் வந்த உடல் அறிந்து கொள்வார். இருளிலே பிரயாணம், வெளிச்சத்திலே ஒளி தலைமறைவு, இப்படித்தான் அவருடைய பிரயாணம். நபியை நோக்கி வருகிறார், நபியிடம் காலை பொழுது சுப நேரம் இருட்டான நேரம், லைட் இல்லாத பல்ப் இல்லாத விளக்கு இல்லாத காலம், காலைக்குள்ளே வந்து பேசுகிறார், யார சூழல்லா சாபுபனு சுகைர் கொல்லப்பட வேண்டியவர், கொலை செய்யப்பட வேண்டிய பட்டியலில் உள்ளவர், அவரை அவர் உங்களிடம் தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு வந்தால் நீங்கள் மன்னிப்பீர்களா? தாராளமாக மன்னிக்க நான் தயார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னவுடன் நான் தான் சாப் என்று சொன்னார். கை கட்டுகின்ற தூரத்திலே கொலை செய்யப்பட வேண்டியவர் இருக்கின்ற பொழுதும் மன்னிப்பீர்கள் யார ரசூலுல்லாஹ், நீங்கள் மன்னிப்பீர்கள் என்ற ஆதரவு எனக்கு இருக்கிறது என்ற அந்த கவிதை அடி, அந்த ஒரு வார்த்தைக்காக நபி அவர்கள் என்னை நம்பி வந்து விட்டார், என்னை நம்பி வந்து விட்டார். என்னை கலிமா சொல்லவில்லை, கொண்டால் நபி அவர்கள் குற்றவாளியும் அல்ல, நான் கலிமா சொல்ல போகிறேன் என்று வெளிப்படையாக இவர் இன்னும் சொல்லவும் இல்லை, நான் முஸ்லீமாக போகிறேன் என்று இன்னும் வெளிப்படையாக சொல்லவில்லை, நீங்க உங்களுடைய மன்னிப்பை நான் ஆதரவு வைத்து வந்திருக்கிறேன் என்ற பெரிய குற்றவாளியே நபி அவர்கள் நம்பிக்கை மோசடி செய்யக்கூடாது என்பதற்காக மன்னித்தார்கள் என்றால் இதுதான் இஸ்லாம். இன்று சொந்த நானாவை சொந்த தம்பிக்கு நம்ப முடியாத காலம், மனைவியை கணவனால் கணவனுக்கு மனைவியை நம்ப முடியாத காலம், கடையிலே பார்ட்னரை நம்ப முடியாத காலம், பார்ட்னர் இல்லாத நேரத்திலே பார்ட்னருக்கு தெரியாமல் பில் கிளிக்கின்ற காலம், கள்ளத்தனமாக பில் புக்கை அடித்து வைத்திருக்கின்ற காலம், சாபன் பேப்பரை வைக்காமல் பில் போடுகின்ற காலம், பஸ்ஸுடைய போனில் இருந்தே பஸ்ஸுக்கு தெரியாமல் தன்னுடைய போனுக்கு ரீலோட் போடுகின்ற காலம், எங்கு போய்விட்டது நினைவஞ்சகம்? நம்பிக்கைக்கு கோலையனாக வைத்திருக்கிறார் பஸ் கஷியரிலே, பஸ்ஸுக்கு தெரியாமல் தினமும் 200 300 500 என்று சுரண்டுகின்ற காலம். இப்படி இருந்து கொண்டு ஹஜ்ஜி செய்த என்ன பயன், உம்ரா செய்த என்ன பயன், நெத்தி கருக்க தொழுது என்ன பயன், எச்சி ஊற திக்ர் செய்த என்ன பயன், குர்ஆன் ஓதி என்ன பயன், பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்து என்ன பயன், நான் ஒரு முனாஃபிக்காக இருந்து கொண்டு. கண்ணியமானவர்களே, நம்பிக்கை மோசடி செய்வான். நான்காவது அடையாளம், அதிலும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், சிறியவர்களோட பெரியவர் வரை. இறுதி கட்டம், சூஷணம் பேசுவது நயவஞ்சகனுடைய அடையாளம். எத்தனை பேருக்கு தெரியும் ஹதீஸ்? 3 3 3 என்று தான் பேசப்படுகிறது அதிகமாக, 3 அடையாளம். இதுவும் ஹதீஸ், 4வது இருக்கிறது. வைதா ஹாஸம ஃபஜர், அதிகமானவர்கள் முனாஃபிக் பட்டியலிலே வீழ்ச்சி விழுவதற்கு இந்த தலைப்பு போதும். பெரியவரிலிருந்து சிறியவர் வரைக்கும் மன்னிக்க வேண்டும். நான் பேசுகின்ற நானும் மார்க்கத்தை கற்பிக்கின்ற ஒரு ஆசானாகவும் இருக்கிறேன். ஆசான் தொடக்கம் மாணவர் வரைக்கும் இந்த தலைப்பில் ஃபெயிலியர். வாப்பா பிள்ளைக்கு உம்மாவை இழுத்தேசுகின்ற காலம், சொந்த உம்மாவுக்கு உம்மாவை இழுத்தேசுகின்ற காலம், உம்மாவுக்கு உம்மாவை இழுத்தேசுகின்ற காலம் என்றால் எப்படி இவர் ஒரு மூமினா இருக்க முடியும்? என்ன தலைப்பது? யாருடனாவது வாக்குவாதம் வந்தால் சூசணம் பேசுவான். குழுவச்சன ஊத்த பேச்சு எல்லா பாசையிலும் சொல்லிவிட்டேன், உறுதிலும் சொல்லிவிட்டேன், வேறு வார்த்தையிலும் இருக்கிறது கெட்ட பேச்சு. கண்ணியமானவர்களே, சூசணம் நான் பேசுகிறேன் என்றால் நான் ஒரு முனாபிக். என்னுடைய பிரசங்கம் 40 நிமிடங்களை அடைகிறது. நீங்கள் என்னுடைய பிரசங்கத்திலிருந்து எந்த எதையும் அமல் செய்யாவிட்டாலும் இப்பொழுது நேரத்தை பார்த்து நாளை குறிப்பிட்டு கண்ணியமானவர்களே, இந்த ஜும்மா மஸ்ஜிதிலே ஒவ்வொருவரும் வைராக்கியமையுங்கள். எனக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் நான் தூசணம் பேச மாட்டேன். இது போதும் இந்த பயானில் எடுப்பதற்கு பாடம். எல்லோருடைய வாயிலும் தூசணம், இரண்டரை வயது பிள்ளையுடைய வாயிலும் தூசணம். யாரிடம் படித்திருக்கிறது? நானாவிடம் படித்திருக்கிறது. அதை விட ஒரு படி மேலே போய் வாப்பாவிடம் படித்திருக்கிறது. என் பிள்ளைக்கு, அந்த இரண்டரை வயது பிள்ளைக்கு அந்த பெத்த வாப்பா உமாவை இழுத்து கேட்ட காலம் இருக்கிறது. உமாவுக்கு உமாவை இழுக்கின்ற முனாஃபிக்குகள் வாழும் பொழுது வேறு யாருக்கு என்ன ஏசினால் யாருக்கு என்ன தாக்கம்? கெட்ட உமாவுக்கு உமாவை இழுத்து அப்படின்னா உம்மாவை கபிரிலே. தூசணம் பேசுபவன் முனாஃபிக், ஊத்த பேச்சு பேசுபவன் முனாஃபிக், கெட்ட வார்த்தைகள் அசிங்கமான மானக்கேடான வார்த்தைகள் பேசுபவன் முனாஃபிக். மாயல் செல்லுமின் கவுளின் இல்லாதது ரஃபீபன் ஆசீர். என்ன வார்த்தை மொழிந்தாலும் நல்லதா ரஃபீபடை சொல்லாம் எழுதுகிறார்கள், தீயதா அசீதரை சொல்லாம் எழுதுகிறார்கள். எனவே மலக்குமார்கள் எழுதுகிறார்கள், நாம் பேசிய தூசணத்தை நிறுத்தால் நமக்கே தெரியாது எத்தனை கிலோ என்று மலக்குமாருக்கு தெரியும். வார்த்தைக்கு பாரம் இருக்கிறது, எல்லாம் நெருப்பான். ஒரு நாளைக்கு பேசுகின்ற வார்த்தைகளிலே ஒருவரை ஏசினால், பத்து வார்த்தை சொல்லி ஏசினால் அதில் ஏழு வார்த்தை தூசணம். இறுதி ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். இந்த தலைப்பை இந்த நான்கையும் தான் நான் பேசினேன். நான்கு அடையாளங்களிலே நாம் எதிலகப்பட்டிருக்கிறோமோ அந்த துறையில் நாம் முனாஃபிக். இறுதி ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். நபியவர்களோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வு, அபூதர் அலி அல்லாஹ் பெரும்பாலும் பிலால் அலி அவர்களுக்கு உம்மாவை பேசினார்கள். முதலாளியாக இருக்கலாம், பிரின்சிபலாக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், எந்த விதமான பெரிய ஊரில் பெரிய தண்டியனாக இருக்கலாம், பெரிய ஹீரோவாக இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், பெருந்தகையாக இருக்கலாம், யாருக்காவது என்னுடைய வாயிலிருந்து தூசணம் வரும் என்றால் நான் ஒரு முனாஃபிக் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது ஐந்து ஹஜ் முடித்திருக்கலாம், ஐம்பது உம்ரா முடித்திருக்கலாம், பெரிய பெரிய பொறுப்பு தாங்கிகளாக இருக்கலாம், அரசியல் பதவி வைக்கக்கூடியவராக இருக்கலாம், ஊரிலே பெரிய பிரத மாதிரியாக இருக்கலாம், தூசணம் பேசினால் நான் முனாஃபிக். எவ்வளவு சவுதா வார்த்தையை பாருங்கள். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் அல்ல, மனிதர்களுடைய மறைமுகமான ரகசியமான உறுப்புகளை சொல்லி ஏற்றவில்லை, மிருகங்களுடைய பெயரை சொல்லி ஏற்றவில்லை. எவ்வளவு சவுதா கருப்பியின் மகனே, உண்மை அது. உம்மாவும் கருப்பி, வரும் கருப்பு. கருப்பியின் மகனே, நபியவர்களுடைய காதில் கேட்டது வார்த்தை உண்மையைத்தானே சொன்னார். பரவாயில்லை, அல்லாஹ் மன்னிப்பான். அபூதர், உங்களுக்கு நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், நீங்கள் போய்விடுங்கள், நீங்க உடனே ஓடி போய் ஒரு உம்ராவை செய்து விடுங்கள், அல்லாஹ் மன்னித்து விடுவான். நீங்கள் 27 இரவு தௌபா மஜ்லிஸில் உட்கார்ந்து திரும்புங்கள், உங்களுக்கு சொர்க்க சான்றிதழ் கையில் என்று சொல்லவில்லை. அபூதர் ஜாகிலியா, அபூதர்ரே நீங்கள் ஜாகிலியா கால பண்புள்ளவர். எந்த காலத்தை பெண் குழந்தை உயிரோடு புதைத்தார்கள், எந்த காலத்தை கற்பிணி பெண்ணையுடைய வயிற்றை கிழித்து பார்த்தார்கள், எந்த காலத்திலே ஒட்டகம் பிற தோட்டத்தில் இருக்கின்ற ஒட்டக தொட்டியிலே நீர் அருந்தினால் பரம்பரை பரம்பரையாக யுத்தம் செய்தார்கள் என்று பேசுகிறோமோ, குதிரை போட்டியிலே ஒரு குதிரை முந்திவிட்டது என்பதற்காக உங்களுடைய குதிரை எங்களுடைய குதிரையை முந்திவிட்டது என்று, எங்களுடைய குதிரை உங்களுடைய குதிரையை ஓல்டேக் பண்ணிவிட்டது என்று கிட்டத்தட்ட பல 100 வருடங்கள் யுத்தம் செய்தார்களோ, அந்த ஜாகிலியா கால மக்களிடம் இருந்த பழக்கம் இன்னும் உங்களிடம் இருக்கிறது அபூதர்ரே என்று சொன்னார்கள். உடனே திரும்பினார்கள், 2 சட்ட உடுப்பை வாங்கினார்கள். இன்னும் ஒரு கருத்தில் அவருடைய அடிமைக்கு பேசினார்கள், கோலை எனக்கு வேலைக்காரர் ஊழியருக்கு 2 சட்ட உடுப்பை வாங்கி மேலங்கி இவரும் கீழங்கி அவரும் 2 உடுப்புகளை மாற்றி மாற்றி உடுத்து வந்து எனக்கும் என்னுடைய ஊழியருக்கும் மத்தியிலே சமத்துவத்தை காட்டுகிறேன், என்னுடைய மனதை உடைத்ததற்கு நான் இப்படி கைமாறு செய்கிறேன் என்று திருந்தினார்கள். உடனே தௌபா செய்தார்கள் என்றால் தூசணம் அல்ல, கருப்பியின் மகனே என்று சொன்னவரை பார்த்து கூட நீங்கள் ஜாகிலியா கால பண்புள்ளவர் என்று சொன்னால், நாம் பேசுகின்ற வார்த்தையை கேட்டால் நமக்கு நபியவர்கள் எந்த காலத்தை ஒப்பிடுவார்கள்? திருந்துவோம், திருந்திவிட்டு திருத்துவோம், நம்மை பற்றி சிந்திப்போம், நம்முடைய குறைகளை முன்னால் பார்ப்போம், ஒவ்வொன்றாக திருத்துவோம். ஹதீஸோடு முடிக்கிறேன், தூபா லிமன் ஷகலஹு ஐபுஹு அன் உயூபின்நார். பிறருடைய குறையை பார்த்து 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 நானும் முனாஃபிக்காகி அவனை முனாஃபிக்காகி சேவலப்பட்டு மௌத்தாகுபவர்களை விட தன்னுடைய குறையை பார்த்து 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 பிறருடைய குறைகளை பார்க்க நேரம் இல்லாத அளவு பிஸியாக இருப்பவர்கள், தன்னுடைய குறைகளை பார்ப்பதிலேயே திளைத்திருப்பவர்கள், பிஸியாக இருப்பவர்களுக்கு சுகசோபனம் அல்லது சுவர்க்கத்திலே தூபா என்ற அந்தஸ் அல்லது தூபா என்ற மரம் என்ற ஹதீஸோடு முடிக்கிறேன். தன்னுடைய குறையை பார்த்தால் சுபதோகனம், தன்னுடைய குறையை பார்த்தால் சுவர்க்கத்தில் மரம், தன்னுடைய குறையை பார்த்து திருத்தி மற்றவருடைய குறைகளை பற்றி தேடி துருவாமல் பேசாமல் இருந்தால் சுவர்க்கத்திலே தூபா என்ற ஒரு அந்தஸ் ஒரு சிறப்பு என்ற ஹதீஸோடு முடிக்கிறேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை உண்மையான மூமின்களாக மாற்றுவானாக. அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, அனைவருடைய முன்பின் பாவங்களை மன்னித்தல்வாயாக, சிறிய சிறிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து மறைத்து விடுவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவாயாக, நயவஞ்சகத்தை விட நம்மை பாதுகாப்பாயாக, நமது பெற்றோர்களை பாதுகாப்பாயாக, உறவினருடைய பாதுகாப்பாயாக, புற முஸ்லீம்கள் மூமின்களுடைய பாதுகாப்பாயாக, பரம்பரைகளை பாதுகாப்பாயாக, தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, நயவஞ்சகத்தின் அனுமளவும் இல்லாமல் நம்மை திருத்துவாயாக, பரிசுத்தப்படுத்துவாயாக, ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக.